many people are speaking about faith nowadays in Christianity.
இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேகர் விசுவாசத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
But they are leading a lot of people astray.
ஆனால் அவர்கள் பலரை வழிதவற செய்கிறார்கள்.
So I want to try and explain to you what the Bible speaks about faith.
வேதம் விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் என்று விரும்புகிறேன்.
In Romans chapter 1,
ரோமர் 1 அதிகாரம்,
it says here,
இங்கே பார்க்கிறோம்,
in verse 16,
16 வசனம்,
I am not ashamed of the gospel, for it is the power of God for salvation to everyone who believes.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது.
To everyone who believes.
விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது ரட்சிப்பு உண்டாகுவதற்கு பலனாய் இருக்கிறது.
So faith is how we begin our Christian life.
விசுவாசம் என்பது விசுவாசத்தினாலேதான் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம்.
The gospel is a power to those who believe.
விசுவாசிக்கிறவர்களுக்கு சுவிசேஷமானது தேவ பலனாய் இருக்கிறது.
First of all, to deliver them from the guilt of their past sin.
முதலாவதாக அவருடைய கடந்த கால பாவத்தினுடைய குற்ற உணர்விலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறது.
It is a power of God for salvation.
அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் இருக்கிறது.
So those who believe can experience this power for salvation.
ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்புக்காக இந்த தேவ பலனை அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
And this righteousness, verse 17, is revealed from faith to faith.
விசுவாசத்தினாலே இந்த நீதிமான் என்று பார்க்கிறோம், இந்த தேவ நீதி விசுவாசத்திற்காக உண்டாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
From faith to faith.
விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு.
Because it says written, the righteous man will live by faith.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதி.
You see, just like we eat food every day to grow.
ஒவ்வொரு நாளும் வளருவதற்கென்று நாம் ஆகாரத்தை புசிக்கிறோம்.
It says the righteous man lives by faith.
நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறான்.
And from faith to faith to faith to faith.
விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு வளர்ந்து கொண்டே
இருக்கிறான். Our faith must grow.
நம்முடைய விசுவாசமானது வளர வேண்டும்.
It should not remain the same size.
அது ஒரே அளவாகவே எப்பொழுதும் இருக்கக்கூடாது.
When we are born again,
நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது,
our faith is like the size of a little cup.
நம்முடைய விசுவாசமானது சிறு ஒரு டம்ளரை போல கப்பை போல இருக்கிறது.
How much water can you put in a cup?
ஒரு கப்பில் எவ்வளவு தண்ணீரை ஊற்ற முடியும்?
Very little.
கொஞ்சம் தண்ணீர் தான்.
On a hot day, even that one glass is not enough to quench your thirst.
வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாளிலே உங்களுடைய தாகத்தை அடக்குவதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் போதாது.
Now God's will is that as you live the Christian life, this vessel becomes bigger and bigger and bigger and bigger and bigger.
தேவனுடைய சித்தம் என்னவென்றால், நம்ம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ 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 இந்த பாத்திரமானது பெரிதாகி பெரிதாகி கொண்டே போக வேண்டும்.
Then we have more and more and more and more of the power of God in this vessel.
அப்படி ஆகும் பொழுது இந்த பெரிய பாத்திரத்திலே தேவனுடைய வல்லமை அதிகரித்துக் கொண்டே இருக்கும்.
And then we can not only save ourselves but we can share this with others.
நாம் அதை நாம் வைத்து நாம் நம்மை மாத்திரம் ரட்சித்துக் கொள்வதில்லை நாம் மற்றவர்களிடத்திலும் அதை பகிர்ந்து கொள்ள முடியும்.
That is how it is in the earthly life also.
பூமிக்குரிய வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்கிறது.
A little girl,
சிறு பெண்,
grows and grows and grows and grows and one day she becomes a mother and she has a little girl.
வளர்ந்து 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 ஒரு தாயாக மாறி இப்பொழுது அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை.
And then, you know, she becomes a grandmother and a great grandmother.
அதற்கு பிறகு பாட்டியாய் மாறுகிறார்கள், அதற்கு பிறகு புட்டியாய் மாறுகிறார்கள்.
That's not surprising in the world that happens.
இந்த உலகத்திலே இப்படி நடப்பதை பார்த்தால் நாம் ஆச்சரியப்படுவதில்லை.
You don't expect this little girl to remain a little girl all her life.
ஒரு சிறு பெண் வாழ்நாள் முழுவதுமாக சிறு பெண்ணாகவே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதில்லை.
We want our little girls to grow up one day become mothers.
ஒரு நம்முடைய சிறு பெண் பிள்ளைகள் வளர்ந்து ஒரு நாளில் தாயாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.
That is God's will. Your faith also should be like that.
உங்களுடைய விசுவாசமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது.
Not be satisfied that your faith is so small.
என்னுடைய விசுவாசம் இவ்வளவு குறுகினதா இருக்கிறதே, சிறியதா இருக்கிறதே என்று சொல்லி அதிலே திருப்திப்படக்கூடாது.
Must grow like your children grow.
உங்களுடைய பிள்ளைகள் வளர்வது போல இந்த விசுவாசமும் வளர வேண்டும்.
Don't be satisfied with what God has done for you last year.
கடந்த வருஷத்திலே தேவன் உங்களிடத்தில் செய்த காரியங்களிலே நீங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
I'll tell you, in my own life, I'm longing for God to do greater things through my life in the next year than in the last year.
கடந்த வருஷத்தை காட்டிலும் வரக்கூடிய வருஷத்திலே தேவனுக்கென்று இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே என்று சொல்லி நான் வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிறேன்.
I am praying that God will show me new things from the Bible this year that I've never seen in my whole life.
என்னுடைய வாழ்நாள் முழுதுமாய் பார்க்காத புதிய காரியங்களை வேதத்திலிருந்து தேவன் எனக்கு காண்பிக்க முடியாது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
There are so many wonderful things in this book.
இந்த புத்தகத்திலே மிகவும் அற்புதமான காரியங்கள் அநேகம் உண்டு.
And as you read it more, faith will come.
நீங்கள் அதிகமாய் வாசிக்க வாசிக்க விசுவாசம் வரும்.
It says in Romans chapter 10.
ரோமர் 10 அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
Romans chapter 10.
ரோமர் 10 அதிகாரம்.
That faith comes by hearing, verse 17, and hearing by the word of Christ.
விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:10 வாசிக்கிறோம்.
It says here the word of Christ.
கிறிஸ்துவின் வார்த்தை என்று நாம் வாசிக்கிறோம்.
The word of Christ is the New Testament.
கிறிஸ்துவின் வார்த்தை என்பது புதிய ஏற்பாடு.
The whole Bible is the word of God.
முழு வேதமும் தேவனுடைய வார்த்தை.
But the word of Christ is the New Testament because there was no Christ in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இல்லாத இருந்தபடினாலே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் வார்த்தையாக இருக்கிறது.
And so the primary source for our faith is the New Testament.
ஆகவே நம்முடைய விசுவாசத்திற்கு மூலமான காரணம் புதிய ஏற்பாடு.
There are many wonderful promises in the Old Testament also.
பழைய ஏற்பாட்டிலேயும் கூட அநேக அற்புதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது.
But many of those promises were given to Israel, not for us.
ஆனால் அதிலே உள்ள பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு அல்ல, அது இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதாம்.
When the Lord told Israel, I'll give you so much land.
உனக்கு இவ்வளவு பெரிய தேசத்தை கொடுப்பேன் என்று இஸ்ரவேலுக்கு சொன்னபொழுது,
It's not for us. There's no promise for us that God will give us much land.
அந்த வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை, நமக்கு நிலத்தை அதிகமாக கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தமே இல்லை.
And the Lord said to Israel, if you obey me, I'll defeat all your enemies.
எனக்கு நீ கீழ்ப்படி சத்துருக்களை சிதறடிப்பேன் என்று இயேசு சொல்கிறார்.
That was earthly enemies.
அது பூமிக்குரிய விரோதிகளை குறிக்கிறது.
David could kill Goliath with one stone.
ஒரு கல்லை எய்வித்துக் கொண்டு கோலியாத்தை தாவீது கொல்ல முடிந்தது.
And he could put and the, they could put armies to flight.
அவர்கள் பெரிய பெரிய சத்துருக்களுடைய சேனைகளை எல்லாம் சிதறடித்தார்கள்.
But when the armies came to capture Jesus, he could not put them to flight.
அதே சத்துருக்களுடைய சேனைகள் இயேசுவை பிடிக்க வந்தபொழுது அவரால் அதை மேற்கொள்ள முடியவில்லை.
Because in the New Testament it is different.
ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே வித்தியாசமா இருக்கிறது.
In the New Testament our enemies are demons.
புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய சத்துருக்கள் பிசாசு தான்.
Not Philistines or Romans or Pharisees or nobody.
பிலிஸ்தியரோ ரோமர்களோ பரிசேயர்களோ இவர்கள் அல்ல நம்முடைய சத்துருக்கள்.
I don't have any earthly enemies.
எனக்கு பூமிக்குரிய எந்த ஒரு சத்துருவும் இல்லை.
All my enemies are demons.
என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் பிசாசுகள்.
And the lust in my flesh, those are my enemies.
அதோடு கூட என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற இச்சைகள் இவர்கள் தான் என்னுடைய சத்துருக்கள்.
So when I read in the Old Testament a promise that God says I will drive away your enemies,
ஆகவே உன்னுடைய சத்துருக்களை சிதறடிப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கும் பொழுது,
I will crush your enemies.
உன்னுடைய சத்துருக்களை நான் நசுக்குவேன் என்று வாசிக்கும்
பொழுது, I will kill the little children of your enemies.
உன்னுடைய சத்துருக்களுடைய பிள்ளைகளை நான் கொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது,
You know what that means to me?
எனக்கு அது என்ன பொருள் தெரியுமா?
That means these little lusts in my flesh, like little babies, they'll be killed.
என்னுடைய மாம்சத்திலே காணப்படுகிற சிறு குழந்தைகளை போல இருக்கக்கூடிய இச்சைகள் அது கொல்லப்படும்.
That even these little lusts will not survive.
அந்த சிறு இச்சைகள் கூட நிற்க முடியாது.
That is how I read the Old Testament.
எப்படி தான் நான் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறேன்?
That no big demon, no small demon can stand against.
பெரிய பிசாசோ சிறு பிசாசோ ஒன்றும் என்னுடைய வழியில் நிற்க முடியாது.
So we must remember that.
ஆகவே நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Our faith today is not to overcome worldly people.
இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசமானது உலக மக்களை மேற்கொள்வதற்காக அல்ல.
In the Old Testament the Lord told Israel no nation will rule over you.
பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே எந்த ஒரு ஜாதியும் உங்களை ஆளாது என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்.
The word of Christ is that sin will not rule over you.
ஆனால் கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் என்னவென்றால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
In the Old Testament we read that Joshua called his soldiers and told them to put their feet on the necks of these 31 kings.
31 ராஜாக்களுடைய கழுத்திலே தலையிலே தங்களுடைய பாதங்களை வைக்க முடியாது. யோசுவா தன்னுடைய சேனை வீரர்களை பார்த்து கேட்டார்.
But today the Bible says that God will crush Satan under my feet.
ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தமானது உங்கள் தேவன் பிசாசு உங்கள் காலின் கீழாக நசுக்குவார்.
Not earthly enemies.
ஆனால் பூமிக்குரிய சத்துருக்கள் அல்ல.
So we must remember faith comes by the word of Christ.
ஆகவே விசுவாசமானது கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாய் வரும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
The more I read the word of Christ,
எந்த அளவுக்கு அதிகமாக
will come if I hear what God is trying to say to me through that word.
எந்த அளவுக்கு அதிகமாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை நான் கேட்டு அதன் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பேசுகிறார் என்று நான் தியானித்தால்,
Hebrews chapter 12,
எபிரேயர் 12 அதிகாரம்,
it says in verse 2,
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம்,
that Jesus is the author and finisher of my faith.
இயேசுதான் என்னுடைய விசுவாசத்தின் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார். துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிறார்.
The author of my faith is not Moses.
என்னுடைய விசுவாசத்தின் துவக்குகிறவர் மோசே அல்ல.
I don't go to Moses writings to get faith.
நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாக மோசேயினுடைய வார்த்தைகளை நான் வாசிக்க தேவையில்லை.
The author of my faith is Jesus Christ.
என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து.
It is his words that produce faith in me.
அவருடைய வார்த்தை மட்டுமே என்னில் விசுவாசத்தை உண்டாக்குகிறது.
And he is the finisher of my faith also.
அவர்தான் என்னுடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் கூட.
That means first page to last page Jesus is the one who produces faith in my heart.
முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இயேசுதான் என் உள்ளத்திலே விசுவாசத்தை உண்டாக்குகிறவர்.
It's very important to remember.
இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது மிக முக்கியம்.
Today there are a lot of people saying that Jesus will make you rich.
இன்றைக்கு அநேகர் இயேசு உங்களை பணக்காரராய் மாற்றுவார் என்று சொல்கிறார்கள்.
I don't see that in the New Testament.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் நான் அதை பார்ப்பதில்லை.
I see that in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இதை நான் பார்க்கிறேன்.
In the New Testament, I see that Jesus told rich people to go and give away their money to the poor.
புதிய ஏற்பாட்டிலே பணக்காரர்களை பார்த்து உங்கள் பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
So, if you don't understand the word of Christ, you will be deceived by teaching of faith today.
கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்கள் விளங்கிக்கொள்ளாத பட்சத்திலே இன்றைக்கு கேட்கக்கூடிய பிரசங்கங்களினாலே நீங்கள் ஏமாந்து போவீர்கள்.
And it doesn't mean God will not provide our need.
உடனே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டார் என்று அதனுடைய அர்த்தம் அல்ல.
He provide all our needs.
அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார்.
But it is not by our running after money, it's by our running after God's kingdom.
ஆனால் அதை நாம் பணத்தின் பின்னாக தேடி ஓடுவதனாலே அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஓடுவதனாலே நமக்கு கிடைக்கிறது.
Jesus is the example for my faith.
என்னுடைய விசுவாசத்திற்கு இயேசுதான் மாதிரி.
How did he live?
எப்படி அவர் வாழ்ந்தார்?
He had no earthly enemies.
அவருக்கு இந்த பூமிக்குரிய சத்துருக்கள் கிடையாது.
When somebody came to kill him, he healed his ear when somebody tried to cut it off.
அவரை கொல்லுவதற்கு ஒருவன் வந்தான், அவனுடைய காது வெட்டப்பட்ட பொழுது இயேசு அதை சுகப்படுத்தினார்.
So that is our attitude today also.
இன்றைக்கு நம்முடைய மனப்பான்மை எப்படி தான் இருக்க வேண்டும்?
We pray for the healing of those who are our enemies.
நம்முடைய விரோதிகளாக இருக்கிறவர்களுக்கு சுகம் கிடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும்.
Yeah, we can pray for the healing of somebody who is coming to hate us and kill us.
நம்மை கொல்ல வருகிறவர்கள், நம்மை பயக்கிறவர்களுடைய சுகத்துக்காக நாம் ஜெபிக்கலாம்.
That is the New Testament faith.
இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசம்.
Not the Old Testament faith. We say, Lord, kill that man.
ஆண்டவரே, இந்த ஆளை கொன்று விடும் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டு விசுவாசம்.
See, Peter had that Old Testament faith to cut off his ear.
பேதுரு அவருடைய காதை வெட்டுவதற்கு பழைய ஏற்பாட்டு விசுவாசம் கொண்டிருந்தார்.
No, that's not the way.
அது வழியல்ல என்று இயேசு சொன்னார்.
Son of man did not come to destroy men's lives but to save them.
தேவகுமாரன் மனிதனை அழிப்பதற்கல்ல அவனை இரட்சிப்பதற்கே வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
Once the disciples prayed, Lord, let's call down fire on these Samaritans because they won't receive you.
ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளாதபடியால் இந்த சமாரியர்கள் மீது ஆண்டவரே வானத்திலிருந்து அக்னி வந்து இறங்கட்டும் என்று ஜெபிப்போம் என்று கேட்டார்.
Don't do that.
இயேசு செய்ய வேண்டாம் என்று சொன்னார்.
We want to save them.
நாம் அவர்களை ரட்சிக்க வேண்டும்.
And it's a good thing that God didn't send fire on the Samaritans.
அந்த சமாரியர்கள் மீது அக்கினியை தேவன் அனுப்பாதிருந்தது நல்லதாயிருந்தது.
Because we read in Acts chapter 8 that Philip went to Samaria and saved many of those people.
ஏனென்றால் அப்போஸ்தலர் நடுவில் 8 ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு அந்த சமாரியா தேசத்துக்கு சென்று அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தினான் என்று வாசிக்கிறோம்.
They may not have received Jesus in Luke chapter 9.
லூக்கா 9 ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறது போல இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம்.
They did receive Jesus in Acts chapter 8.
ஆனால் அப்போஸ்தலர் நடுவில் 8 ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம்.
So if Jesus had called down fire and destroyed them, they would have all gone to hell.
ஆகவே இயேசு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போயிருந்திருப்பார்கள்.
We don't call down fire on the people who attack us and hate us.
ஆகவே நம்மை பகைத்து நம்மை தாக்குறவர்கள் மீது அக்கினி இறங்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்பதில்லை.
Maybe after 15 years they'll be saved.
15 வருடங்கள் கழித்து அவர்கள் ரட்சிக்கப்படலாம்.
So our faith, Jesus is our example.
ஆகவே நம்முடைய விசுவாசத்திற்கு இயேசு தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்.
Jesus meditated on the scriptures.
இயேசு வேத வசனங்களை தியானித்தார்.
Even when he was 12 years old he knew the scriptures.
12 வயதா இருக்கும்பொழுது அவர் வேத வாக்கியங்களை அறிந்திருந்தார்.
That is how his faith, he had faith.
இப்படி தான் அவர் விசுவாசம் கொண்டார்.
That is how we can have faith also.
இப்படி தான் நாமும் விசுவாசம் கொள்ள முடியும்.
You must never give up meditating on the scriptures.
ஒரு காலம் வேத வசனத்தை தியானிப்பதை நாம் விட்டுவிடவே கூடாது.
Otherwise you won't have faith.
இல்லாவிட்டால் உங்களுக்கு விசுவாசம் உண்டாகாது.
Especially the New Testament.
குறிப்பாக புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை.
I was reading Matthew chapter 1 the other day.
இன்னொரு நாளிலே மத்தேயு 1 ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன்.
Now I have read Matthew for 47 years.
மத்தேயு புத்தகத்தை 47 ஆண்டுகளாக வாசித்திருக்கிறேன்.
Now you think if you have read something for 47 years there's nothing new you can discover there.
ஒரு காரியத்தை 47 ஆண்டுகளாக வாசித்திருந்தால் அதிலே என்ன புதிதாய் கண்டுபிடிக்க போகிறோம் என்று நீங்கள் எண்ணலாம்.
But God's word is like a well in which there's always water. Even if you draw water from it for 100 years there's some new water there.
தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஒரு கிணற்றை போல இருக்கிறது. 100 ஆண்டுகள் நீங்கள் தண்ணீரை இறைத்தாலும் கூட இன்னும் புது தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும்.
I'll just encourage you by showing you something I saw new for the first time in Matthew chapter 1.
மத்தேயு 1 ஆம் அதிகாரத்தில் நான் புதிதாய் பார்த்த ஒரு காரியத்தை கூட உற்சாகப்படுத்த முடியாது பகிர்ந்து
கொள்கிறேன். I was so surprised when I saw it that I had not seen it for all these years.
இவ்வளவு ஆண்டுகளாக பார்க்கவில்லை, இப்பொழுது புதிதாய் பார்க்கிறோமே என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன்.
And even though you have read it for many years, I think you have also not seen it in all these years.
நீங்களும் பல ஆண்டுகள் வாசித்திருந்தாலும் கூட இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் அதை பார்க்கவில்லை என்று தான் நான் நம்புகிறேன்.
Okay, here it is.
இங்கே இருக்கிறது பாருங்கள்.
We read here that Joseph heard verse 18 that his wife was Mary, whom he was going to marry, was pregnant.
18th வசனத்திலே பார்க்கிறோம், மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் கர்ப்பந்தரித்திருக்காள் என்று கேள்விப்பட்டான்.
He did not know that it was from the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று அவனுக்கு தெரியவில்லை.
He was so shocked to hear that his wife was pregnant. His fiance, the one he's going to be married to.
தான் திருமணம் செய்ய போகிறதான தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு அதிர்ச்சி அடைந்தான்.
It says he was a righteous man.
ஆனால் அவன் நீதிமானா இருந்தான் என்று பார்க்கிறோம்.
And because he was a righteous man, he did not want to disgrace her. Verse 19.
19வது வசனம், அவன் நீதிமானா இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்.
So he didn't want to talk about her pregnancy all over Nazareth.
அவன் நாசரேத் ஊர்ல எல்லா இடத்திலேயும் போய் நான் இவள் கர்ப்பமா இருக்கிறாள் என்று பேச விரும்பவில்லை.
You know why we when we hear something bad we try to tell everybody about it?
நாம் ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை கேள்விப்பட்டு விட்டால் உடனே எல்லாருக்கும் பரப்பி விட வேண்டும் என்று நாம் ஏன் உணர்கிறோம்?
Shall I tell you why?
ஏன் சொல்லட்டுமா?
Because we are unrighteous.
நாம் அநீதி உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
This man was a righteous man, it says.
இங்கே பார்க்கிறோம் இந்த மனிதன் நீதிமானாய் இருந்தான்.
And a righteous man will not go around spreading evil about anybody.
நீதிமான் யாரை பற்றியும் தீமையை பரப்ப மாட்டான், பேச மாட்டான்.
He will keep quiet about it.
அவன் அதை குறித்து அமைதியாய் இருப்பான்.
Supposing he had gone around telling everybody, hey, look at this Mary, she became pregnant.
எல்லா இடத்திலேயும் போய் மரியாளை பாருங்கள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் என்று எல்லா இடத்திலும் சொல்லியிருந்தால்.
Afterwards when he discovers it is from the Holy Spirit.
அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியினாலே தான் கர்ப்பவதியான என்று அவன் கண்டுபிடித்திருந்தால்.
How he would have felt to spread his bad story about such a holy woman.
இவ்வளவு பரிசுத்தமான ஸ்திரியை குறித்து தவறான காரியத்தை பரப்பி விட்டோம் என்று சொல்லி எவ்வளவு தூரம் மனம் வேதனைப்பட்டிருந்திருப்பான்.
Have you ever had the experience of spreading a bad story about somebody and afterwards discovering it was not true?
நீங்கள் யாரை பற்றியாவது தவறான கதைகளை சொல்லிவிட்டு சில நாட்கள் கழித்து ஐயோ அது உண்மையல்ல என்று நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா?
How can you correct it now?
இப்போது எப்படி நீங்கள் அதை சீர் செய்ய முடியும்?
You can't correct it.
நீங்கள் சீர் செய்யவே முடியாது.
Because you told it to 10 people.
நீங்கள் 10 பேர் இடத்திலே சொன்னீர்கள்.
And those each of them had told to another 10 people.
அந்த 10 பேர்ல ஒவ்வொருவரும் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லி விட்டார்கள்.
So where can you finish this, clear clean up this rubbish now?
இப்போது இந்த குப்பையை சுத்தம் பண்ணுவதில் எங்கே போய் முடிவடைய போகிறது?
But if you were a righteous man.
ஆனால் நீங்கள் நீதிமானா இருந்தால்.
You would have kept your mouth shut.
நீங்கள் வாயை மூடி இருந்திருப்பீர்கள்.
See, I don't want to disgrace anybody.
நான் யாரையும் அவமானப்படுத்த விரும்பவில்லை.
So he did not want to disgrace Mary.
ஆகவே மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல்.
The first man who is called a righteous man in the Bible.
வேதத்திலே முதல் முறையாக
in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே முதல் முறையாக நீதிமான் என்று அழைக்கப்பட்டவன்.
The mark mentioned there is he did not want to disgrace other people.
அவருடைய அடையாளம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மற்றவர்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லாமல்
இருந்தார். You want to be a New Testament righteous man.
ஆகவே புதிய ஏற்பாட்டிலே ஒரு நீதிமானாய் நீங்கள் இருக்க வேண்டுமா?
Disgrace other people.
மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டாம்.
But that I have already shared with you before if you have heard me.
நீங்கள் எனக்கு முன்னாகவே கேட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இதை நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.
The Lord showed me that many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இதை எனக்கு காண்பித்தார்.
But recently I saw something else.
ஆனால் சமீபத்திலே வேறொரு காரியத்தை இங்கே பார்த்தேன்.
It says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
While he was thinking about this, verse 20.
20வது வசனத்திலே அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில்.
Now normally we think about these things always when we are awake.
நாம் விழித்திருக்கும் பொழுதுதான் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை யோசித்து பார்ப்போம்.
We can't think about anything when we are asleep.
நாம் தூக்கத்திலே இவைகளை தியானித்துக் கொண்டிருக்க முடியாது.
He was awake.
அவன் விழித்துக் கொண்டிருந்தான்.
And he was thinking.
அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
How shall I cover Mary's fault?
மரியாளுடைய குறையை நான் எப்படி மூடுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
How can I do good to her?
எப்படி நான் அவளுக்கு நன்மையை செய்ய முடியும்?
I don't want to do any bad to her.
நான் அவளுக்கு தீமையானவனா இருக்க விரும்பவில்லை.
Even if she sinned with some Roman soldier or whatever it is, I don't know.
ரோம பொறுச்சொல்லத்தில் யாரிடத்துல பாவம் செய்து விட்டால் எனக்கு தெரியாது.
I want to do good to her.
ஆனால் அவளுக்கு நான் நன்மையை செய்ய வேண்டும்.
He was thinking how to do good to her.
எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே சிந்தித்துக் கொண்டே இருந்தான்.
And like that he went to sleep.
இப்படியே தூக்கத்துக்கு போய்விட்டான்.
Because the next thing it says he had a dream.
ஏனென்றால் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம் அவனுக்கு ஒரு சொப்பனம்.
Now dreams come when we are asleep.
தூங்கும்போது தான் சொப்பனம் வருகிறது.
So what you see there is he was thinking about this when he was awake.
ஆகவே அவன் விழித்துக் கொண்டிருக்கும்போது இவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
And he went to sleep.
அதற்கு பிறகு தூங்க போய்விட்டான்.
And he got a dream.
அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது.
And in the dream God spoke to him.
அந்த சொப்பனத்திலே தேவன் அவனோடு கூட பேசினார்.
And gave him a revelation.
அங்கே ஒரு வெளிப்பாட்டை யோசேப்புக்கு தந்தார்.
So this is the thought that came to me.
எனக்கு இந்த எண்ணம் தான் வந்தது.
Lord,
ஆண்டவரே,
whenever I go to sleep,
எப்பொழுதெல்லாம் நான் நித்திரைக்கு செல்கிறேனோ,
I always want to go to sleep trying to think about doing some good to somebody.
யாருக்காவது ஒருவருக்கு நான் நன்மை செய்ய வேண்டுமே என்று நான் சிந்தித்துக் கொண்டே நித்திரைக்கு செல்ல விரும்புகிறேன்.
Thinking like that, I want to go to sleep.
இப்படி நான் சிந்தித்துக் கொண்டே நித்திரைக்கு போக விரும்புகிறேன்.
And then I know you will speak to me in the middle of the night.
அப்பொழுது நடு ராத்திரியிலே என்னோடு கூட பேசுவீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
Do you want God to speak to you in the middle of the night?
நடு ராத்திரியிலே தேவனோடு கூட பேச வேண்டுமா?
Do you want God to give you a dream in the middle of the night?
நடு ராத்திரியிலே தேவன் உங்களுக்கு சொப்பனத்தை கொடுக்க வேண்டுமா?
Then while you are going to sleep, think about what good can I do to somebody.
நீங்கள் தூங்க போவதற்கு முன்பதாக ஒருவருக்கு நான் எப்படி நன்மை செய்யட்டும் என்று சிந்தித்துக் கொண்டே படுங்கள்.
Now most people when they go to sleep,
அநேகர் படுக்க போகும்பொழுது,
They are angry with somebody.
யாரோ ஒரு இடத்துல கோபமா இருப்பார்கள்.
They had a fight with someone during the day.
நாளிலே பகலிலே யாராவது ஒருவரோடு சண்டை போட்டிருந்திருப்பார்கள்.
And they are thinking, what shall I tell that fellow tomorrow when I see him?
நாளைக்கு அவனை பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அவனிடத்தில் என்று சிந்தித்துக் கொண்டே படுத்துக் கொண்டிருப்பார்கள்.
Teach him a lesson.
நாளைக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க
வேண்டும். Or you are thinking something bad about your husband.
அல்லது புருஷனை குறித்து இப்படி எனக்கு செய்து விட்டாரே என்னுடைய கணவன் என்று அவரை குறித்து எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லது மனைவி எனக்கு இப்படி செய்து விட்டாள் என்று சொல்லி அவளை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
No wonder the devil speaks to you at night when you are asleep.
இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் தான் உங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறான், அதிலே ஆச்சரியமே இல்லை.
And you get all types of fearful dreams and dirty dreams.
நீங்கள் அசுத்தமான கனவு, பயமுறுத்தக்கூடிய கனவுகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது.
Because that's what you were thinking about when you went to sleep.
ஏனென்றால் தூங்க போவதற்கு முன்பதாக இதை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள்.
That's wonderful to see something like that for reading out the Bible after 47 years.
ஆகவே 47 ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை பார்ப்பது சந்தோஷமா இருக்கிறது.
I say, Lord, that is how I want to go to sleep from now.
ஆண்டவரே, இப்போது இப்படி தான் நான் நித்திரைக்கு செல்ல விரும்புகிறேன்.
I may be tired.
சோறு போடுறேன் இருக்கலாம்.
As I go to sleep, I want to go to sleep thinking of somebody I can do some good for.
யாரோ ஒருவருக்கு நான் நல்லதை செய்ய வேண்டுமே என்று சிந்தித்துக் கொண்டே நான் நித்திரைக்கு செல்ல விரும்புகிறேன்.
I can just pray for somebody. That is the good I can do for someone.
யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டே நித்திரைக்கு செல்ல வேண்டும். அதான் அவருக்கு செய்யக்கூடிய நன்மை.
What do you say, brothers and sisters? Shall we all go to sleep like that from now on?
சகோதர சகோதரிகளே, என்ன சொல்கிறீர்கள்? இப்போது இந்த மாதிரி நாம் தூங்க போலாமா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
Aha, then you're all going to get wonderful dreams from tonight onwards.
ஆகவே இந்த இரவுல இருந்து உங்கள் எல்லாருக்கும் நல்ல அற்புதமான கனவுகள், சொப்பனங்கள் வர போகிறது.
You will hear God speaking to you tonight onwards.
இன்று இரவிலிருந்து தேவனோடு கூட பேசுகிறதை நீங்கள் கேட்க போகிறீர்கள்.
Even your children.
பிள்ளைகள் கூட, சிறு பிள்ளைகள்,
think, what good can I do to somebody tomorrow?
நாளைக்கு யாருக்காவது எப்படி நன்மை செய்யலாம் என்று எண்ணி பாருங்கள்.
What good words can I speak to my husband or wife tomorrow when I get up?
நாளைக்கு எழுந்த உடனே என்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன நல்ல வார்த்தைகளை பேசலாம்?
What good words can I speak to my children tomorrow?
நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன நல்ல வார்த்தைகளை பேசலாம்?
What good words can I speak to my brothers and sisters?
நாளைக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல வார்த்தைகளை எப்படி பேசலாம்?
Let's discipline ourselves to do that from now on.
இப்பொழுதிலிருந்து நாம் இப்படி செய்வதற்கு நம்மை நாமே ஒழுக்கப்படுத்திக் கொள்வோம்.
And God will speak to us.
அப்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார்.
Why is that important?
ஏன் இது முக்கியம்?
Because it says faith comes by hearing.
விசுவாசம் கேள்வியினாலே வரும்.
And that is how Joseph got faith.
யோசேப்புக்கு இப்படி தான் விசுவாசம் வந்தது.
Then I can believe what God says.
இப்பொழுது நான் தேவன் சொல்கிறதை விசுவாசிக்க முடியும், நம்ப முடியும்.
I think of many times God has spoken to me in the middle of the night.
பல முறைகளிலே தேவன் நடுராத்திரியில் என்னோட கூட பேசியிருக்கிறது எண்ணி பார்க்கிறேன்.
It has encouraged me tremendously.
அதிகமாக என்னை அது உற்சாகப்படுத்தி இருக்கிறது.
Sometimes in the middle of the night,
சில சமயத்திலே நடுராவிலே,
in my dream,
என்னுடைய சொப்பனத்திலே,
I hear,
சில சமயத்திலே தட்டக்கூடிய சத்தத்தை நான் கேட்கிறேன்.
I wake up.
நான் விழித்து விடுவேன்.
Somebody at the door of my house.
யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்களா?
No.
யாருமே இல்ல.
It was my heart, the Lord was knocking. I want to.
இதயத்தை தான் ஆண்டவர் தட்டி இருக்கிறார்.
I wake up and I say,
நான் விழித்துக் கொள்கிறேன்.
Yes, Lord.
ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே.
Sometimes I hear a doorbell.
சில சமயத்திலே காலிங் பெல் கேட்கும்.
Not in the house.
வீட்டில் இல்ல.
My heart.
உள்ளத்திலே.
Lord says, I'm calling you. I want to.
ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தான் நான் கூப்பிடுறேன், உன்ட நான் பேச வேண்டும்.
2 o'clock in the morning.
அதிகாலை 2 மணிக்கு.
I say, Lord, thank you for coming to my house.
ஆண்டவரே, என் உள்ளத்திலே வந்தபடினால் உமக்கு நன்றி என்று சொல்கிறேன். பேசுகிறபடினால் உமக்கு நன்றி.
I want to encourage you, brothers and sisters.
சகோதர சகோதரிகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
Go to sleep having forgiven everybody.
எல்லாரையும் மன்னித்த பிறகு தூங்க போங்கள்.
Go to sleep thinking about what good you can do to other people.
மற்றவர்களுக்கு என்ன நன்மையை செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டே தூங்க போங்கள்.
And you'll find Jesus comes to you.
இயேசு உங்களிடத்தில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
He speaks to you.
உங்களிடத்தில் வந்து பேசுவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
When he speaks to you, you'll have faith in your heart.
அவர்களோடு கூட பேசும்போது உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகும்.
With faith we can conquer so many things in the world.
அந்த விசுவாசத்தினாலே பல காரியங்களை நாம் இந்த உலகத்தில் மேற்கொள்ள முடியும்.
What is the biggest power in the world?
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை எது?
Money.
பணம்.
They say money can do everything.
பணம் எல்லாவற்றையும் செய்யும் என்று சொல்கிறார்கள்.
You can make the police do anything.
போலீஸ்கார் எதை வேண்டுமானாலும் இந்த பணத்தை வைத்து செய்ய வைத்து விடலாம்.
You can make the MLAs do anything.
எம்எல்ஏக்கள் இடத்துல பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் செய்ய வைக்கலாம்.
Ministers can do anything.
அமைச்சர்களை பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் செய்ய வைக்கலாம்.
You can get a job anywhere, you can get an admission in any college. Money can do everything.
பணத்தை கொடுத்து வேலையை வாங்கலாம், பணத்தை கொடுத்து அட்மிஷனை வாங்கலாம், பணம் எதையும் செய்யும்.
You can get the best treatment in any hospital with money.
பணத்தை வைத்தால் நல்ல மருத்துவமனையில் நல்ல சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம்.
They say in the world money can do everything.
பணம் பத்தும் செய்யும் என்று இந்த உலகத்திலே சொல்வார்கள்.
But in the Bible it read says God can do everything.
அந்த வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று பார்க்கிறோம்.
So the big power in the kingdom of God is faith.
ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய சக்தியானது விசுவாசம்.
He who believes can do everything.
விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் செய்வான்.
Just like money is the great power in the world, faith is the great power in God's
kingdom. உலகத்திலே பணம் எப்படி சக்தி வாய்ந்ததா இருக்கிறதோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலே விசுவாசமானது சக்தி வாய்ந்ததா இருக்கிறது.
If you want to become big in the world, you got to have money.
ஆகவே உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டுமா? பணம் வேண்டும்.
If you want to become big in God's kingdom, you must have faith.
தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய ஆளாக வேண்டுமா? உங்களுக்கு விசுவாசம் வேண்டும்.
Faith comes by hearing.
விசுவாசம் தேவனை கேட்பதினாலே வரும்.
Hearing by the word of Christ.
கிறிஸ்துவின் வார்த்தை கேட்பதினாலே வரும்.
So let's learn to grow in faith.
ஆகவே விசுவாசத்திலே நாம் வளர கற்றுக்கொள்வோம்.
We can't all make money. That is not possible.
நாம் எல்லாரும் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அது கூடாத காரியம்.
Some people have got good jobs. They can make a lot of money.
சிலருக்கு நல்ல வேலை இருக்கிறது. அவர் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும்.
They have had the privilege of having a good education.
நல்ல படிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான சலாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது.
Their parents had money to make them engineers or doctors or something like that.
தன்னுடைய பிள்ளைகளை இன்ஜினியராகவோ டாக்டராகவோ படிக்க வைக்க வேண்டிய அளவுக்கு பணம் பெற்றோர் இருந்திருக்கிறது.
They can make a lot of money.
ஆகவே அவர்கள் நல்ல பணத்தை சம்பாதிக்க முடியும்.
But that is only in the world.
ஆனால் அது இந்த உலகத்தோடு மட்டும்தான்.
The greatest power in God's kingdom is not money.
தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய சக்தி பணம் அல்ல.
You can have something more than they can have.
அவர்களிடத்திலே வைத்திருக்கிறதை காட்டிலும் அதிகமான காரியத்தை நீங்கள் ஒன்றை வைத்துக் கொள்ள முடியும்.
You can be the poorest family in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே மிகவும் ஏழை குடும்பம் நான் தான் என்று நீங்கள் சொல்லலாம்.
And you can have the greatest power in God's kingdom.
ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய வல்லமை பெற்றவளாக இருக்க முடியும்.
Faith.
விசுவாசம்.
So seek to grow in faith.
ஆகவே விசுவாசத்திலே வளர்வதற்கு பிரயாசப்படுங்கள்.
And for that you must hear God.
அதற்கு நீங்கள் தேவனை கேட்க வேண்டும்.
Faith comes by hearing.
விசுவாசம் கேள்வினாலே வரும்.
When you read God's word.
தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது.
Always have a heart that's listening.
எப்பொழுதுமே கவனிக்க கூடிய ஒரு இருதயத்தை பெற்றுக் கொண்டிருங்கள்.
And do what God says.
தேவன் செய்கிறது என்ன சொல்கிறார் அதை செய்யுங்கள். வளரும்.
And as faith grows, we can do amazing things for God.
விசுவாசம் வளர வளர தேவனுக்கென்று வியக்கத்தக்க காரியங்களை செய்ய முடியும்.
Just like in the world, people with money can do so many things.
உலகத்திலே பணத்தை வைத்து பல காரியங்களை செய்வது போல.
We can do greater things if we have faith.
நமக்கு விசுவாசம் இருந்தால் மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும்.
Yeah, amazing miracles we can experience.
வியக்கத்தக்க அற்புதங்களை நாம் அனுபவிக்க முடியும்.
Money cannot do everything.
பணம் எல்லாவற்றையும் செய்ய முடியாது.
There are a lot of sick people who die even though they got plenty of money.
அநேகருக்கு திரளான பணம் இருந்தாலும் வியாதியிலே மரித்து போகிறவர்கள் இருக்கிறார்கள்.
I know sick people who are healed who had faith who didn't have money.
ஆனால் பணம் இல்லை விசுவாசம் இருக்கிறது அவர்கள் குணமாகிறதை பார்த்திருக்கிறேன்.
And we can have greater victories through faith than through money.
பணத்தின் மூலமாக இருப்பதை கிடைக்கக்கூடிய வெற்றியை காட்டிலும் விசுவாசத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும்.
How many of you can honestly say that from today onwards I'm going to value faith more than money?
எத்தனை பேர் இன்று முதல் கொண்டு நான் பணத்தை காட்டிலும் அதிகமாக விசுவாசத்தையே மதிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறீர்கள்?
Many of you feel sorry that your salary is so little.
உங்களில் அநேகர் உங்கள் சம்பளம் மிகவும் கொஞ்சமா இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்படுகிறீர்கள்.
Oh, I wish I had more salary like those persons.
அவரை போல எனக்கு அதிகமாக சம்பளம் கிடைத்தால் பரவாயில்லையே என்று சொல்கிறீர்கள்.
If you got that person's salary, okay, you can have a better house, maybe you can have a car.
அவரை போல உங்களுக்கும் சம்பளம் இருக்குமானால் உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும், நல்ல கார் வாங்கலாம்.
But you won't become more spiritual.
ஆனால் அதிக ஆவிக்குறளை நீங்கள் மாறுவதில்லை.
Why not seek for more faith?
ஏன் அதிகமான விசுவாசத்தை நீங்க நாடக்கூடாது?
Say, Lord, just give me enough money for my earthly needs.
ஆண்டவரே, பூமிக்குரிய தேவைகளுக்கு எனக்கு போதுமான பணத்தை தாரும்.
I want to have more faith.
ஆனால் எனக்கு அதிகமான விசுவாசம் தேவை.
Seek after it.
நீங்கள் அதை தேடுங்கள்.
Lord, I want to hear you.
ஆண்டவரே, நீர் பேசுகிறதை நான் கேட்க வேண்டும்.
As I hear you, faith will increase in my heart.
ஆண்டவரே, நீர் பேசுகிறதை நான் கேட்கும்போது என் உள்ளத்திலே விசுவாசம் வளரும்.
I really believe we must grow from faith to faith in our churches.
உண்மையாலுமே நம்முடைய சபைகளிலே விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Many problems can be solved in our churches if we have faith.
நமக்கு மட்டும் விசுவாசம் இருக்குமானால் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்.
Many problems cannot be solved with money.
பணத்தினாலே அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது.
With money you can build a better meeting hall.
நீங்கள் பணத்தை வைத்து நல்ல ஆலய கட்டடத்தை கட்டலாம்.
But to build a better church you need faith.
ஆனால் மேன்மையான சபையை கட்டுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் வேண்டும்.
You can have a strong church meeting in a little hut.
நீங்கள் ஒரு குடிசையிலே கூடினாலும் நீங்கள் ஒரு வலிமையான சபையை இருக்க முடியும்.
A thatched roof.
அங்கே ஓலை குடிசை தான் இருக்கிறது.
And you can have more money and build a nice concrete building and the church may not be a strong church.
அல்லது நீங்கள் பணம் அதிகமாக வைத்து நல்ல கான்கிரீட் பில்டிங்கை கட்டினாலும் அங்கே உள்ள சபையானது வலிமையற்ற சபையாக இருக்க முடியும்.
I remember the old days when none of us had any church buildings.
பழைய நாட்களிலே நான் நினைவு கூறுகிறேன், நம்மளே எந்த சபையிலேயுமே கட்டடங்கள் இல்லாமல் இருந்தது.
Even in Bangalore we had no church building.
பெங்களூர்லேயும் கூட எங்களுக்கு சபை கட்டடம் கிடையாது.
But we had wonderful fellowship.
ஆனால் அப்பொழுது அற்புதமான ஐக்கியம் எங்களிடத்தில் இருந்தது.
I've seen in some places the new church building comes and the fellowship is not so strong.
சில இடங்களிலே புதிதாக கட்டடம் கட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐக்கியமானது வலிவிழந்து போய் விடுகிறது.
Are you proud that you got a nice church building in your church now?
உங்களுடைய சபையிலே இப்பொழுது நல்ல கட்டடத்தை கட்டி விட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா?
Some of you are you waiting that you'll have a nice church building?
உங்களிலே ஒரு சிலர் நல்ல சபை கட்டடம் கட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
Leave that to God.
அதை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள்.
If he wants to give it to you, let him give it to you.
அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் கொடுக்க.
If he doesn't give it to you, you'll be like the apostles. They had no church building in the first
century. அவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஆதிகால அப்போஸ்தலர்களை போல இருந்து விடுங்கள். அவர்களுக்கு ஒரு சபை கட்டடம் இல்லாது இருந்தது.
You know, in the Acts of the Apostles, not a single church had a church building.
உங்களுக்கு தெரியுமா அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு சபைக்கு கூட சபை கட்டடம் இல்லாது இருந்தது.
Oh, you say, but they were a small group.
அவர்கள் சிறு கூட்டம் தான் என்று சொல்லலாம். இல்லை.
Acts chapter 4 itself, there were 5,000 believers.
அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலேயே 5,000 விசுவாசிகள் இருந்தார்கள்.
More than all of us.
நம்மில் எல்லாரை காட்டிலும் அதிகமான எண்ணிக்கை.
But they had faith.
அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது.
That is what we need more than money.
பணத்தை காட்டிலும் இதுதான் நமக்கு அதிகமான தேவை.
More than church buildings.
சபை கட்டடத்தை காட்டிலும் அதிகமாக.
I fear that some of us our focus has gone away from faith to earthly things.
நம்மிலே ஒரு சிலருடைய நம் நோக்கமானது விசுவாசத்தை விட்டு விலகி பூமிக்குரிய காரியங்களுக்கு சென்று விட்டதோ என்று பயப்படுகிறேன்.
We are glorying in the size of our buildings and what all we have constructed.
நாம் கட்டின சபை கட்டடங்களை பார்த்து அதிலே நாம் மகிமைப்பட ஆரம்பிக்கிறோம்.
We need to repent of that.
நாம் இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
This is nothing.
ஆண்டவர் இது ஒன்றுமில்லை.
I want to see if our church is growing in faith.
எங்களுடைய சபையானது விசுவாசத்தில் வளர்கிறதா?
Have we lost that focus?
அந்த நோக்கத்தை நாம் இழந்து விட்டோமா? தரித்திரத்தை இழந்து விட்டோமா?
Our people are poor because they don't have faith.
நம்முடைய விசுவாசிகள் ஏழைகளாக இருக்கிறார்களே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
Not because they don't have money.
பணம் குறைவுபடுகிறதுனாலே
அல்ல. Because they don't have faith.
விசுவாசம் குறைவுபடுகிறதுனாலே.
They are poor in God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் தரித்திரராக இருக்கிறார்கள்.
Why are they poor in faith?
ஏன் விசுவாசத்திலே தரித்திரராக இருக்கிறார்கள்?
They are not hearing God.
தேவனை கேட்பதில்லை.
Faith comes by hearing.
விசுவாசம் கேள்வினாலே வரும்.
The elder brother is not hearing God.
மூத்த சகோதரர் தேவனை கேட்பதில்லை.
And that is You can't have a word from God for the people if your mind is set on earthly things.
உங்களுடைய மனதானது பூமிக்குரிய காரியங்களிலே திளைத்திருந்தால் தேவனிடத்திலிருந்து ஜனங்களுக்கு வார்த்தை கிடைக்காது.
I want to use earthly things but I never want my mind to be on earthly things.
நான் பூமிக்குரிய காரியங்களை பயன்படுத்த விரும்புகிறேன் ஆனால் ஒரு காலம் என்னுடைய மனது அதிலே திளைத்திருக்க விரும்பவில்லை.
My mind is on earthly things and earthly things have become my master.
என்னுடைய மனது பூமிக்குரிய காரியங்களிலே திளைத்திருக்குமே ஆனால் அந்த பூமிக்குரிய காரியங்களே என்னுடைய எஜமானாய் மாறி
விடுகிறது. But earthly things are going to be my servant not my master.
ஆனால் பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு வேலைக்காரர்களாக தான் இருக்க போகிறாளே ஒளி என்னுடைய எஜமான்களா இருக்க போவதில்லை.
I don't throw them away.
நான் அவளை தூக்கி எறிவதில்லை.
But it will be my servant.
அது என்னுடைய வேலைக்காரர்களாக இருக்கும்.
I'm not saying we should throw away earthly things. We need earthly things.
பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு தேவை அவளை தூக்கி எறிய சொல்லவில்லை.
We need clothes, we need education, we need
ஆடைகள் தேவை, நமக்கு வீடுகள் தேவை, நமக்கு படிப்பு தேவை.
Sometimes we need a meeting hall for our churches.
சில சமயத்திலே நமக்கு கூடும்போது படிக்க கட்டடம் தேவைப்படுகிறது.
I must never glory in those earthly things.
ஆனால் அந்த பூமிக்குரிய காரியங்களில் ஒரு காலம் நாம் மென்னி பாராட்ட கூடாது.
You look at your new church building.
நீங்கள் உங்கள் சபை புது கட்டடத்தை பார்க்கிறீர்கள்.
What God has built.
தேவன் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள்.
That is what Nebuchadnezzar said when he saw Babylon.
பாபிலோனை பார்த்தபொழுது நேபுகாத்நேச்சர் இதைத்தான் சொன்னார்.
What a big kingdom I have.
எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நான் கட்டி விட்டேன்
என்று சொன்னார். We have to repent of that.
நாம் இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
What is the condition of the people who sit inside that building?
அந்த கட்டடத்தின் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
That is what God is looking at. God is not looking at the building.
தேவன் சபை கட்டடத்தை பார்ப்பதில்லை, மக்களுடைய நிலைமையை பார்க்கிறார்.
He is looking at seeing how much faith people have.
எவ்வளவு விசுவாசம் ஜனங்களிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறார்.
Many people are getting good jobs in some of our churches.
நம்முடைய சில சபைகளிலே அநேகருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கிறது.
And they are excited that they are getting good jobs.
நல்ல வேலை கிடைக்கிறது என்று சொல்லி பரவசம் அடைகிறார்கள்.
Parents are excited my children are getting good salaries.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லி பெற்றோர்கள் பரவசம் அடைகிறார்கள்.
God is sad that those children are not growing spiritually.
அவருடைய பிள்ளைகளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை என்று சொல்லி தேவன் துக்கப்படுகிறார்.
They're just getting good salaries.
நல்ல சம்பளம் வாங்குகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள்.
And they are not becoming a blessing to other people spiritually.
ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே இல்லை.
And the parents are not concerned about that.
இதை குறித்து பெற்றோருக்கு சற்றேனும் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள்.
We have lost something in our church.
நம்முடைய சபைகளில் ஏதோ ஒன்றை நாம் இழந்து விட்டோம்.
Once upon a time we never cared for these earthly things.
ஒரு காலங்களிலே நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட்டதே இல்லை.
But money has probably turned our eyes away.
ஆனால் பணம் நம்முடைய கண்களை வழிவிலக செய்து விட்டது.
We need to repent.
நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
Say, Lord, bring me back to my first love.
ஆண்டவரே, என்னுடைய ஆதி அன்பில் என்னை கொண்டு வாரும் ஆண்டவரே.
Let me value faith more than money.
பணத்தை காட்டிலும் விசுவாசத்தை அதிகமாக மதிக்கட்டும் ஆண்டவரே.
Church people will grow in faith more than that we have a good building.
நல்ல கட்டடங்கள் இருக்கிறது என்பதை காட்டிலும் ஆண்டவரேனுடைய சபை மக்கள் விசுவாசத்தில் வளரட்டும் ஆண்டவரே.
Just like we want our children to go from first standard, second standard, third standard, fourth standard.
நம்முடைய பிள்ளைகள் 1 ஆம் கிளாஸ், 2 ஆம் கிளாஸ், 3 ஆம் கிளாஸ் என்று படிப்படியாக போக விரும்புகிறோமே.
We want the people in our church to go from faith to faith to faith to faith to faith.
நம்முடைய சபையில் உள்ள மக்கள் விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு விசுவாசம் விசுவாசம் வளர்ந்து செல்ல வேண்டும்.
Not sit in the same class forever.
என்றென்றைக்கும் ஒரே வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Have you heard something from God today?
இன்றைக்கு தேவனிடத்தில் ஏதாவது செய்தியை கேட்டீர்களா?
Respond to that call.
அப்படி தேவனிடத்தில் பேசிருந்தால் நீங்கள் தயவு செய்து அதற்கு கீழ்ப்படியுங்கள்.
Repent of what you need to repent of.
நீங்கள் எதற்கு மனம் திரும்ப வேண்டும் அதற்காக இப்பொழுதே மனம் திரும்புங்கள்.
Say, Lord, bring me back to my first love.
ஆண்டவரே, என்னுடைய ஆதி அன்புக்கு என்னை கொண்டு வாரும் ஐயா.
Forgive me that I've lost my vision.
ஆண்டவரே, என்னுடைய தரிசனத்தை நான் இழந்து விட்டேனே, என்னை மன்னியும் என்று கேளுங்கள்.
The devil has deceived me by turning my eyes away to worthless things.
ஆண்டவரே, மதிப்பற்ற காரியங்களை பார்க்க முடியாய், பிசாசுனுடைய கண்களை விலக்கி விட்டானே ஆண்டவரே என்று கேளுங்கள்.
Glorying in earthly things.
பூமிக்குரிய காரியங்களிலே நான் மென்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறேன்.
Lord, forgive me.
ஆண்டவரே, என்னை மன்னியும்.
I will never be the same again.
ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். இனிமேல் நான் அதே போல இருக்கப் போவதில்லை.
I want my spiritual children to grow from one class to another.
என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு அவர்கள் போக வேண்டும்.
Just like I am excited when my children, earthly children, grow from one class to another.
என்னுடைய பூமிக்குரிய பிள்ளைகள் ஒரு வகுப்பிலிருந்து மறு வகுப்புக்கு செல்வது போல.
I want my spiritual children to grow from faith to faith.
என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு வளர வேண்டுமே.
I want my earthly children also to grow from faith to faith.
என்னுடைய பூமிக்குரிய பிள்ளைகளும் கூட விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு வளர வேண்டும் ஆண்டவரே.
Lord, have mercy upon us.
ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
Forgive us our sins.
எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே.
Forgive us for drifting away from the original calling you called us.
ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்பிலிருந்து வழிவிலகி செல்கிறோமே, சென்றுவிட்டோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே.
We want to repent in this conference.
ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸிலே நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம்.
Turn back to appreciating the value of faith.
ஆண்டவரே, விசுவாசத்தினுடைய மதிப்பை கனம் பண்ண ஆண்டவரே நாங்கள் திரும்புகிறோம்.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.